Let's turn to John's Gospel chapter 1.
യോഹാനന്റെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം.
We want to try and understand in these days what it means to be sons of light.
വെളിച്ചത്തின் പിള്ളികൾ என்றால் என்ன என்கிறதான ஒரு அறிவை பெறும்படியாக விளங்கிக் கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
From the beginning of the Bible,
வேதத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு,
you read about the conflict of light with darkness.
வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இருக்கக்கூடிய போராட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And it is continuing even today.
இன்றைக்கும் கூட அந்த முரண்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
And one great truth that we discover throughout the Bible is that when God is in control, light overcomes the darkness.
எப்பொழுது தேவன் ஆளுகை செய்கிறாரோ அப்பொழுது ஒளி இருளை மேற்கொள்கிறது என்பதை நாம் வேதம் முழுதுமாய் நாம் பார்க்கலாம்.
Whenever darkness has overcome the light, then you know that the devil has taken over control.
எப்பொழுதெல்லாம் இருள் ஒளியை மேற்கொள்கிறதோ அப்பொழுது சாத்தான் அந்த ஆளுகை எடுத்துக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
So we read here, we saw it all earlier in John chapter 1 verse 4.
கடந்த கூட்டத்திலே யோவான் 1-ஆம் அதிகாரம் 4-ஆம் வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம்.
In Jesus Christ was life, and that life was the light of men.
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
And the light shines in the darkness.
அந்த இருளானது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
And the darkness could not overpower the light.
இருளானது அந்த ஒளியை பற்றிக்கொள்ள முடியவில்லை.
And that light is the light, verse 9, which enlightens every man coming into the world.
அந்த ஒளிதான் 9-ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி.
So we say that applies to Jesus.
இது இயேசுவுக்கு பொருந்தும் என்று நாம் சொல்லலாம்.
That he came into the world,
அவர் அந்த உலகத்துக்குள் வந்தார்.
He overpowered the light, overpowered the darkness with his life.
அவர் தம்முடைய ஜீவியத்தின் மூலமாக இருளை மேற்கொண்டார் என்று சொல்லலாம்.
That life, like a light, enlightened all men.
அந்த ஜீவனானது ஒளியாக இருந்து எல்லாரையும் பிரகாசிக்க செய்தது.
But do you know what Jesus told us?
இயேசு நம்மிடத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா?
He said in Matthew chapter 5,
மத்தேயு 5-ஆம் அதிகாரத்திலே
and verse 14,
14-ஆம் வசனம்,
you are now the light of the world.
இப்பொழுது நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
Supposing somebody were to ask you a question,
உங்களை யாராவது பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
Who is the light of the world?
இந்த உலகத்திற்கு ஒளி யார்?
What will your answer be?
நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்?
I think most Christians will say Jesus.
அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு தான் உலகத்துக்கு ஒளி என்று சொல்வார்கள்.
If you ask me who is the light of the world,
இந்த உலகத்தின் ஒளி யார் என்று நீங்கள் என்னை கேட்டால்,
I'll say me.
நான் தான் ஒளி என்று சொல்வேன்.
Not only me.
நான் மட்டுமல்ல.
But all of God's children.
தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒளியாய் இருக்கிறார்கள் உலகத்திற்கு.
Why are we afraid to say it, even though Jesus said that very clearly here in verse 14?
இந்த 14-ஆம் வசனத்திலே இயேசு தெளிவாக நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கீர்கள் என்று சொன்னாலும் நாம் ஏன் இதை சொல்வதற்கு பயப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம்?
Jesus was standing right here.
இயேசு இங்கே நிற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
And he turns to you.
இங்கே இயேசு நின்று கொண்டு உங்களை பார்க்கிறார்.
And says, you are the light of the world.
நீ இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறாய் என்று சொல்கிறார்.
And then I ask you after that,
அதற்கு பிறகு நான் கேட்கிறேன்,
who is the light of the world?
உலகத்துக்கு ஒளி யார் என்று கேட்கிறேன்.
What will you say?
என்ன சொல்லுவீர்கள்?
You have to say me. Jesus said me.
இயேசு சொன்னார் நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லுவீர்கள்.
You know why we don't say it?
நாம் ஏன் சொல்லுவதில்லை தெரியுமா?
Because we say that's a big responsibility.
அப்படி சொல்லிவிட்டால் அது பெரிய பொறுப்பு என்று நாம் எண்ணுகிறோம்.
Yes, it is a big responsibility.
ஆம், அது ஒரு பெரிய பொறுப்பு தான்.
And we must take that responsibility.
நாம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
We must not run away from it.
அந்த பொறுப்பை விட்டு நாம் ஓடக்கூடாது.
Jesus said in John chapter 9,
யோவான் 9வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார்,
verse 5,
5வது வசனம்,
while I am in the world, I am the light of the world.
நான் இந்த உலகத்திலே இருக்கையில் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்தேன் என்று சொல்கிறார்.
So when was Jesus light of the world?
இயேசு எப்பொழுது இந்த உலகத்திற்கு ஒளியாக இருந்தார்?
When he was in the world.
அவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது.
And now we can say in one sense Jesus is still the light of the world.
இப்பொழுதும் இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் என்று ஒரு விதத்திலே நாம் சொல்லலாம்.
Because he said in John 8:12, I am the light of the world.
என்றால் யோவான் 8:12 நானே உலகத்துக்கு ஒளி என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால்
Today he is the light of the world through you and me.
இன்றைக்கு அவர் உங்கள் மூலமாய் என் மூலமாய் தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார்.
That's what you need to see.
இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும்.
I am not the light of the world myself.
நான் நானாகவே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருப்பதில்லை.
Myself, I am full of darkness.
நான் இருளால் நிறைந்திருக்கிறேன்.
I was born in darkness and left to myself I'll be in darkness.
நான் இருளிலே பிறந்தேன், இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
But when Jesus comes into me,
ஆனால் இயேசு என் உள்ளத்திலே வரும்பொழுது,
if I allow him to live his life in me,
அவருடைய வாழ்க்கையை எனக்குள்ளாக வாழ்வதற்கு நான் அனுமதிப்பேனே ஆகில்,
he who is the light of the world
இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறவர்
comes into me
எனக்குள்ளாக வந்து
and makes me the light of the world
என்னை உலகத்துக்கு ஒளியாக மாற்றுகிறார்.
I am only like a bulb.
நான் ஒரு பல்பை போல தான் இருக்கிறேன்.
Can a bulb produce light?
ஒரு பல்ப் வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமா தானாக?
No.
இல்லை, முடியாது.
The best bulb in the world cannot produce light.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிறந்த பல்பை நீங்கள் வாங்கினாலும் கூட அது ஒளியை தர முடியாது.
But another power comes into that bulb.
ஆனால் வேறு ஒரு சக்தி அந்த பல்புக்குள்ளாக போகிறது.
See how bright it becomes.
இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது.
So I by myself I'm like a bulb.
ஆகவே நான் நானாக ஒரு பல்பை போல தான் இருக்கிறேன்.
I'll only be darkness.
இருளாகத்தான்
இருப்பேன். பரிசுத்த
ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக வரும்பொழுது,
this light of the world Jesus Christ can shine forth through me.
அந்த இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என் மூலமாக பிரகாசிக்கிறார்.
And through you.
உங்கள் மூலமாகவும் பிரகாசிக்கிறார்.
You must take this responsibility seriously.
இந்த பொறுப்பை நீங்கள் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Are you a young girl or boy in a college?
கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிப தம்பி வாலிப தங்கையா இருக்கலாம்.
You are the light in that college for Jesus Christ.
நீ படிக்கக்கூடிய கல்லூரியிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நீதான் ஒளியா இருக்கிறாய்.
You are working in a mill or a factory or an office.
ஒரு மில்லிலேயோ ஒரு தொழிற்சாலையிலேயோ ஒரு அலுவலகத்திலேயோ வேலை செய்கிறவராய் இருக்கலாம்.
You know it is full of darkness.
அது இருளால் நிறைந்திருக்கிற ஒரு இடம் என்று உங்களுக்கு தெரியும்.
Cheating, telling lies.
ஏமாற்று, பொய் சொல்லுதல்.
Fighting.
சண்டை போடுதல்.
Quarreling.
பிணக்கு.
Doing so many things.
பல கெட்ட காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார். தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்கள்.
In the midst of that, God has placed you to be a light.
அதன் மத்தியிலே நீங்கள் ஒளியாக இருக்கும்படியாக தேவன் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார்.
So it's not only that Jesus is the light of the world. He's told us you are the light of the world.
இயேசு மட்டும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இல்லை, நீங்கள் உலகத்திற்கு ஒளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
We must take this responsibility seriously.
நாம் இந்த பொறுப்பை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And he also said in Matthew 5:16,
மத்தேயு 5:16 அவர் மீண்டும்மாய் சொல்லியிருக்கிறார்,
that your light must shine before men that when they see your good works they'll glorify your father in heaven.
மனுஷர் உங்கள் நற்கிரிகளை காணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16 பார்க்கிறோம்.
People don't see your works when you're standing in a pulpit and preaching.
பிரசங்க மேடையில் நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் உங்களுடைய கிரியை பார்ப்பதில்லை.
You know there are many people who want to become good preachers.
அநேகர் நல்ல பிரசங்கியாரை மாற வேண்டும் என்கிற விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
But Jesus never spoke about good preaching.
நல்ல பிரசங்கத்தை குறித்து இயேசு ஒரு காலம் பேசவே இல்லை.
But he spoke here about good works.
ஆனால் நல்ல கிரியைகளை குறித்து இங்கே பேசி இருக்கிறார்.
Okay, you may not be able to be a good preacher.
நீ நல்ல ஒரு பிரசங்கியாரா இருக்க முடியாமல் இருக்கலாம்.
Because God may call 1 in 100 or 1 in 500 believers to be a preacher.
100 விசுவாசிகளிலே ஒருவர் அல்லது 500 விசுவாசிகளிலே ஒருவரை தேவர் பிரசங்கியாராக ஒரு அழைப்பை கொடுக்கலாம்.
But to do good works.
ஆனா நல்ல கிரியைகளை செய்வதற்கு
he's called all of us.
அவர் நம்மை எல்லாரையும் அழைத்திருக்கிறார்.
And what is the light?
இந்த ஒளி என்ன?
The light is not good preaching.
ஒளி என்பது நல்ல பிரசங்கம் அல்ல.
It's good works.
அது நல்ல கிரியைகள்.
Let your good works be seen by others.
உங்களுடைய நற்கிரியைகள் மற்றவர்கள் பார்க்கட்டும்.
That is the light.
அதுதான் வெளிச்சம்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
So the life of Jesus is the light.
ஆகவே இயேசுவின் ஜீவனே ஒளியாய் இருக்கிறது.
And his life is a life which always does good.
அவருடைய வாழ்க்கையானது நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அவருடைய வாழ்க்கை என் மூலமாக எனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட அனுமதித்தால்
I will never do harm to another person in my
life. ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவருக்கு தீங்கு செய்ய மாட்டேன்.
I will never speak evil to another person.
நான் ஒரு காலம் மற்றவரிடத்தில் தீமையாய் பேச மாட்டேன்.
Why do we speak evil?
ஏன் நாம் தீமையாய் பேசுகிறோம்?
Because in that area I have not surrendered to Jesus or the Holy Spirit.
ஏனென்றால் அந்த பகுதியிலே நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கோ பரிசுத்த ஆவியானவருக்கோ என்னை ஒப்பு கொடுக்காமல் அர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறேன்.
Please remember this which I have said for so many years.
அநேக ஆண்டுகளாக நான் சொன்ன இந்த காரியத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
God does not expect you to produce any more light than this bulb.
இந்த பல்ப் கொடுக்கக்கூடிய ஒளியை காட்டிலும் அதிகமாக நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதே கிடையாது.
In other words, this bulb can produce zero light by itself and God expects you to produce zero light by yourself.
இந்த பல்பை மின்சார சக்தியிலிருந்து துண்டித்து விட்டால் அது ஜீரோ வெளிச்சத்தை தான் கொடுக்க முடியும். அதுபோல நீங்களாகவே ஜீரோ வெளிச்சத்தை தான் கொடுக்க முடியும்.
You buy a bulb in the market.
நீங்கள் கடையில் போய் ஒரு நல்ல பல்பை வாங்குங்கள்.
How much light is there in it?
அந்த பல்புல நல்லா பாருங்க, அதுக்குள்ள எவ்வளவு வெளிச்சம் இருக்கு?
ஜீரோ.
அதுல வெளிச்சமே இல்லை, பூஜ்யம் தான்.
டார்க்னஸ்,
இருள் தான் இருக்கிறது.
You take that bulb into a dark room, it will produce no light.
நீங்கள் அந்த பல்பை ஒரு இருட்டு அறைக்கு எடுத்து சென்று பாருங்கள், அது ஒளியை கொடுக்கவே கொடுக்காது.
That's you.
அதான் நீங்கள்.
And me.
நான்.
But that same bulb you connect it to the electricity.
ஆனால் அந்த பல்பை நீங்கள் மின்சாரத்தோடு கூட இணைத்து பாருங்கள்.
Immediately the whole room is flooded with light.
அந்த முழு அறையும் வெளிச்சத்தினாலே பிரகாசிக்கிறது.
That is one of the best examples of Christianity that I can ever think of.
நான் கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு விளக்கத்தை என்ன வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சிறந்த விளக்கமாக இருக்கிறது.
It is plugged in and the power flows into it.
மின்சார இணைப்போடு கூட அதை பொருத்தும் பொழுது அந்த மின்சார சக்தி அந்த பல்புக்குள்ளாக பாய்ந்து செல்கிறது, ஒளியை உண்டாக்குகிறது.
And when the bulb loses its light,
அந்த பல்பானது தன்னுடைய ஒளியை இழக்கும் பொழுது,
you see, oh, the connection has come off, that's why.
அங்க இருக்கக்கூடிய பிளக் அதிலிருந்து வெளியே வந்து விட்டது, ஆகவே தான் இந்த பல்ப் எரியவில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம்.
Because God's power is always available. It's not like our country where sometimes we have power cut.
நம்முடைய நாட்டிலே அடிக்கடி பவர் கட் வருவது போல தேவனுடைய சக்தி அல்ல. தேவனுடைய சக்தி எப்பொழுதும் எல்லாருக்கும் ஆயத்தமாகவே இருக்கிறது.
No power cut with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய விஷயத்திலே பவர் கட்டே கிடையாது.
Our plug may have come loose from there.
ஆனால் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பிளக் ஆனது அது இணைப்பு சரியாக இல்லாமல் இருக்கலாம்.
Then the darkness comes.
அப்பொழுது இருள் அங்கே வந்துவிடும்.
So I believe this.
இதை நான் நம்புகிறேன்.
Can you believe this also?
நீங்கள் இதையும் நம்ப முடியுமா?
There is no power cut with God.
தேவனுடைய காரியத்திலே மின்சார சக்தி துண்டிப்பு என்றே ஒன்று இல்லை.
God does not expect you to produce light by yourself any more than the bulb produces light by itself.
எப்படி ஒரு பல்ப் ஆனது தானாக ஒளியை உண்டாக்க முடியாதோ அதுபோல நீங்களாகவே ஒளியை உண்டாக்க முடியாது.
And that if I plug into God, I can have light.
நான் தேவனிலே என்னுடைய இணைப்பை பொருத்துவேனானால் நான் வெளிச்சத்தை பெற முடியும்.
If I'm always plugged into God, I'll always have light.
எப்பொழுதுமே என்னுடைய இணைப்பு தேவனிலே இணைக்கப்பட்டிருக்குமானால் எப்பொழுதுமே நான் பிரகாசித்துக் கொண்டிருப்பேன்.
And the Holy Spirit is the power that comes into me to make that life of Jesus manifest.
இந்த இயேசுவின் ஜீவனானது வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்குள்ளாக வரக்கூடிய சக்தி.
We must open our beings to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய நாம் திறந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது.
Very important.
மிக முக்கியமான காரியம்.
You know, that is why the devil has made so much confusion in this doctrine of the Holy Spirit.
ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற உபதேசத்தை குறித்து பிசாசு எவ்வளவோ குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டான்.
In one way, I thank God for the Pentecostals who have emphasized that we must be filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தையே கிறிஸ்துவத்தை கொண்டு வந்த பெந்தேகோஸ்தினருக்காக நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு வார்த்தையில் சொல்ல போனால்
I feel sorry that they have emphasized only speaking in tongues.
ஆனால் அதே சமயத்திலே அந்நிய பாஷை பேசுவதை மட்டுமே வலியுறுத்தி அவர்கள் கூறினபடினால் அதை குறித்து நான் துக்கப்படுகிறேன்.
And that is why you see the low condition of many of these Pentecostal churches and pastors.
ஆகவே தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளும் பெந்தேகோஸ்தே பாஸ்டருடைய வாழ்க்கையினுடைய நிலவரமும் எவ்வளவோ தரம் தாழ்ந்து காணப்படுகிறது.
Sometimes much lower than the lives of other people who are not filled with the Holy Spirit.
சில சமயத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறாதவருடைய வாழ்க்கையை காட்டிலும் இந்த பெற்றோம் என்று சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கையானது மிகவும் கீழாய நிலையில் இருக்கிறது.
They say they are plugged into the Holy Spirit but there's no life.
பரிசுத்த ஆவியானவருடைய சக்தியோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கே ஒளி இல்லை.
What is the life?
அந்த ஒளி என்ன?
It is not speaking in tongues. It is the life of Jesus.
அது அன்னிய பாஷை பேசுவதல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
He did not say, let everybody see you speaking in tongues so that they may glorify your father in heaven.
உங்க பரலோகத்தில் இருக்கிறவங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்த முடியாக நீங்கள் அன்னிய பாஷை பேசுகிறதை அவர்கள் எல்லாரும் காணட்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படவில்லை. இல்லை,
we speak in tongues privately to God when we are talking to him.
நாம் தேவனோடு கூட பேசும் பொழுது தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் தேவனோடு கூட அன்னிய பாஷை பேசுகிறோம்.
Yeah, I often speak in tongues when I'm speaking to God.
நான் தேவனோடு கூட பேசும் பொழுது அடிக்கடி அன்னிய பாஷையில் பேசுகிறேன்.
But when I'm in front of people, I don't have to speak in tongues. I have to let them see my good
ஜனங்களுக்கு முன்பதாக நான் அன்னிய பாஷை பேச தேவையில்லை. அவர்களுக்கு முன்பதாக என்னுடைய நல்ல கிரியைகள் காணப்பட வேண்டும்.
Paul says in 1 Corinthians 14, if you go and start speaking in tongues all the time before people, they'll say you're a bunch of mad people.
1 Corinthians 12 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா இடத்திலேயும் அன்னிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் இவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா என்று சொல்லுவார்களே.
1 Corinthians 14
வாசிக்கிறோம்.
But what should people see in us?
ஆனால் ஜனங்கள் நம்மிடத்தில் என்ன பார்க்க வேண்டும்?
Yes, சொன்னார், let your light shine.
உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும்.
They may see your good works.
அவர் உங்களுடைய நற்கிரியைகளை காணட்டும்.
They may see that you do good even though they do evil to you.
அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு நன்மையே செய்வீர்கள் என்பதை அவர்கள் அறியட்டும்.
I'll give you an example of that.
இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
When Jesus Christ was being crucified on the cross,
இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்படும் பொழுது,
that was the worst evil that any human being did to another human being.
எந்த ஒரு மனிதனும் தன் சக மனிதனுக்கு செய்ததான கொடுமையான தீங்கு என்றால் இதுதான்.
Because
என்றால்,
I mean, so many people have killed others, but it is one bad man killing another bad man.
நிறைய பேர் மனிதரை கொலை செய்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனை கொலை செய்திருக்கிறார்கள்.
Because there's no good man in the world.
என்ன, இந்த உலகத்தில் நல்லவனே இல்லை.
But there was one person who was totally good.
ஆனால் ஒரு நபர் முற்றிலுமாய் முழுக்க முழுக்க நல்லவராக இருந்திருக்கிறார்.
He was the son of God.
அவர் தேவனுடைய குமாரன்.
And they killed him.
அவரை கொலை செய்தார்கள்.
There's nothing more evil that anybody has ever done in the whole world.
இந்த முழு உலகத்திலும் யாரும் இதைக் காட்டிலும் அதிகமான தீங்கை செய்ததே கிடையாது.
So if you ask me what is the greatest evil that was ever done in the world, that is I say crucifixion of Jesus Christ.
ஆகவே இந்த உலகத்திலே நடந்த பெரிய தீமையான காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் அதுதான் இயேசுவுடைய சிலுவையில் அறையப்படுகிற காரியம்.
But Jesus,
ஆனால் இயேசு
never complained.
அதை குறித்து குறை சொல்லவே இல்லை.
He never prayed, God judge these people.
ஆண்டவரே இந்த ஜனங்களை தண்டியும் நியாயந்திரும் என்று ஜெபிக்கவே இல்லை.
He never threatened them.
அவர் ஒருபோதும் அவர்களை பயமுறுத்தவே இல்லை.
He never said one day I'll teach you people.
ஒரு நாளை நான் பாரு உங்களுக்கு எல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை.
He never said that.
அவர் அப்படி சொல்லவே இல்லை.
He said Father forgive them.
பிதாவே இவர்களை மன்னியும்.
Now some of us think that other people have done some harm to us.
நம்மிலே ஒரு சிலர் மற்றவர்கள் எனக்கு தீமை செய்து விட்டால் என்று நினைக்கிறோம்.
Maybe some family member cheated you of the property.
உங்கள் குடும்ப நபர்கள் சொந்தக்காரர்களுடைய சொத்தில் ஏமாற்றி விட்டார்கள்.
That's not as bad as crucifying Jesus on the cross.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடிய அந்த காட்சி அந்த காரியத்தை காட்டிலும் இது தீமையானது அல்ல.
So you can say forgive them father they don't know what they are doing.
ஆகவே நீங்கள் தாராளமாக ஆண்டவரே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கால் சொல்லலாம்.
Whatever you think of the worst evil that other people have done to you,
மற்ற மக்கள் உங்களுக்கு செய்த மிகவும் கொடுமையான தீமை எண்ணி பாருங்கள்.
Maybe your husband has treated you badly.
ஒருவேளை உங்களுடைய கணவன் உங்களை மோசமாக
நடத்தியிருக்கலாம்.
அல்லது உங்களுடைய மாமியார் உங்களை மிகவும் கொடூரமாக நடத்தியிருந்திருக்கலாம்.
ஆனால்
கல்வாரி சிலுவையில் இயேசு நடத்தப்பட்ட அந்த தீமையான காரியத்தை காட்டிலும் அதிக தீமையானதல்ல.
So if Jesus could forgive the worst evil,
மிகவும் பெரிய ஒரு தீங்கையே இயேசு மன்னிக்க முடிந்ததானால்,
all the little things you and I have faced we can forgive them.
நீங்களும் நானும் சந்திக்கிற சிறு சிறு காரியங்களை தாராளமாக நான் மன்னிக்கலாம்.
But see what happened.
ஆனால் என்ன நடந்தது என்று பாருங்கள்.
When Jesus said forgive them,
அவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்ன பொழுது,
there was a Roman soldier standing there.
அங்கே ரோம போர்ச்சன் நின்று கொண்டிருக்கிறான்.
He was a captain of those soldiers.
அவன் அங்கே நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான்.
And he had crucified maybe hundreds of people in his life.
அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை 100 ஜனங்களுக்கு மேலாக சிலுவையில் அறைந்திருக்கலாம்.
And he would have seen everybody cursing, swearing, spitting at them, shouting at them.
ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதனை சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் சத்தம் போடுகிறதையும் சபிக்கிறதையும் துப்புகிறதையும் வேதனைப்படுகிறதையும் பார்த்திருப்பான்.
And then he saw this man.
இப்பொழுது இவரை பார்க்கிறான்.
No swearing, no spitting, no shouting, nothing.
சபிப்பதும் இல்லை, திட்டுவதும் இல்லை, பயமுறுத்துவதும் இல்லை.
And saying, Father, forgive them.
இதாவே இவர்களுக்கு மன்னி உண்டு வர சொல்லுகிறார்.
Now remember, this fellow has never read a Bible. He's an idol worshipper.
இந்த ரோம நூற்றுக்கு அதிபதியானவன் அவன் ஒரு விக்கிரகாரணிக்காரன். அவன் ஒரு காலம் வேதத்தை வாசித்ததில்லை.
When he saw this,
அவன் இதை பார்த்த மாத்திரத்திலே,
he saw exactly what he read in Matthew 5:14. He saw 16. He saw these good works and he said, this is the Son of God.
அவன் இந்த நற்கிரிகளை கண்டு உண்மையாலுமே இவர் மெய்யான தேவகுமாரன் என்று சொன்னார்.
What happened?
என்ன நடந்தது?
He was an evil man.
அவன் தீமையான ஒரு மனிதன்.
And those people who did were all evil.
அவர்கள் எல்லாருமே தனக்கு தீமை தான் செய்தார்.
Who did evil to Jesus?
இயேசுக்கு தீமை செய்த ஜனங்கள்.
But the light from Jesus' life overcame that evil.
ஆனால் ஜனங்கள் இயேசுக்கு தீமை செய்தார்களே, அந்த தீமையை இயேசு நடத்திலிருந்து வெளிப்பட்டதான அந்த நன்மையானது மேற்கொண்டது.
And this man saw that.
இந்த மனிதன் இதை பார்க்கிறான்.
And that light came into his heart also.
அந்த ஒளியானது இவனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது.
So it says, from your life, now that you are the light of the world,
உன்னுடைய முடிய வாழ்க்கையின் மூலமாக நீர்தான் இந்த உலகத்தின் ஒளி.
When people do evil to you,
நீ உங்களுக்கு ஜனங்கள் தீமை செய்யும் பொழுது,
that's darkness.
அது இருள்.
Your light must overcome that darkness.
அந்த இருளை உங்களுடைய வெளிச்சமானது மேற்கொள்ள வேண்டும்.
But when they do evil to you, if you do evil back, then you are adding to the darkness.
அவர் உங்களுக்கு ஒரு தீமையை செய்கிறார்கள், அதற்கு மாறுத்தரமாக நீங்களும் ஒரு தீமையை செய்யும் பொழுது, தீமை செய்யும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருளோடு கூட இருளை கூட்டுகிறீர்கள்.
Yeah, if you go fighting with somebody because he cheated you,
யாரோ ஒருவர் உங்களை ஏமாற்றினபடினாலே நீங்கள் அவரிடத்தில் போய் சண்டை போடுகிறீர்கள்.
He is full of darkness.
அவன் இருளால் நிறைந்திருக்கிறான்.
And you fight with him, you are adding to the darkness.
நீங்கள் அவனோடு கூட சண்டை போடுகிறீர்கள், அந்த இருட்டோடு கூட இருளை கூட்டுகிறீர்கள்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
let your good work shine before him.
உங்கள் நற்கிரியைகள் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கடவர்.
You know, but you may say, how can I allow people to cheat me?
என்னை ஏமாற்றும்படி நான் எப்படி ஜனங்களை அனுமதிக்க முடியும் என்று கேட்கலாம்.
Okay, see what the word of God says.
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க.
In 1 Corinthians chapter 6,
ஒன்று கொரிந்தியர் 6 அதிகாரம்.
There were some people in the church in Corinth who were born again.
கொரிந்தியிலே மறுபடியும் பிறந்த சில மக்கள் இருக்கிறார்கள்.
But they were saying like this.
அவர்கள் இப்படி சொன்னார்கள்.
If this fellow cheated me, how can I let him go?
இவனை ஏமாற்றி விட்டான், இவனை எப்படி சும்மா விடுவது?
No, I'm not going to let him go.
நான் அவனை சும்மா விட மாட்டேன்.
I will take him to court.
அவனை நான் வழக்கு மன்றத்துக்கு இழுத்து செல்வேன்.
He may call himself believer or anything, but he cheated me.
அவன் தன்னை விசுவாசியோ இல்லையோ, அவன் எப்படி உண்டமானால் அழைத்துக் கொண்டோம், ஆனால் என்ன ஏமாற்றி விட்டான்.
And they were taking their fellow believers to court.
ஆகவே தங்களை சக விசுவாசிகளை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றாங்க.
So Paul says.
அவர் பவுல் சொல்கிறார்.
In 1 Corinthians 6:1.
1 கொரிந்தியர் 6:1.
He says, you people, you're taking people to the court before unrighteous judges.
நீங்கள் அநீதக்காரரிடத்திலே நீங்கள் பரிசுத்தவான்களை இழுத்து செல்கிறீர்களே.
And then he says.
அதற்கு பிறகு சொல்கிறார்.
Verse 7 last part.
7 வசனத்தின் கடைசி பகுதி.
Why not you yourself be wronged? Why not you yourself allow yourself to be defrauded?
நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை?
Why can't you bear it?
ஏன் அந்த நஷ்டத்தை ஏற்றுக் கொள்கிறதில்லை?
Somebody wronged you.
யாராவது தீமை செய்து விட்டார்களா?
Somebody cheated you.
யாராவது ஏமாற்றி விட்டார்களா?
He says,
அவர் சொல்கிறார், சகித்துக் கொள்ளுங்கள்.
That's what it means to be the light of the world.
உலகத்திற்கு ஒளியா இருப்பது என்றால் இதுதான் அர்த்தம்.
Did your wife call you a devil?
உங்களுடைய மனைவி உங்களை பார்த்து பிசாசே என்று கூப்பிட்டு விட்டாரா?
Did your husband call you a devil?
அல்லது புருஷன் மனைவியை பார்த்து பிசாசே என்று கூப்பிட்டு விட்டாரா?
That person is full of darkness.
அந்த நபர் இருளால் நிறைந்திருக்கிற நபர்.
What are you going to say in return?
நீங்கள் அதற்கு மாறுத்தரமா என்ன சொல்ல போகிறீர்கள்?
If you say you're also a devil.
நீயும் பிசாசு தானே என்று சொன்னால்,
then you are also part of the darkness.
நீங்களும் இருளின் ஒரு பகுதியாய் மாறி விட்டீர்கள்.
No, I don't want to do that.
நான் அப்படி இருக்க விரும்பவில்லை.
I am light.
நான் ஒளி.
I don't have any fellowship with Satan.
எனக்கு சாத்தானோடு கூட எந்த ஐக்கியமும் இல்லை.
I want the light of God to shine from me.
தேவனுடைய ஒளியானது என் மூலமாய் பிரகாசிக்கும்படியாய் தான் நான் விரும்புகிறேன்.
I'll tell you a true story.
ஒரு நல்ல ஒரு மெய்யாய் நடந்த ஒரு கதை சொல்ல போகிறேன்.
I was traveling in another country.
நான் வேறு ஒரு நாட்டிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன்.
And we were at a conference.
நான் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் இருந்தேன்.
And I was sleeping in the same room with another brother who was an elder in that church.
அந்த சபையில் இருக்கக்கூடிய மூப்பரா இருக்கிற ஒரு சகோதரரோடு கூட நானும் சேர்ந்து அவரோடு கூட தூங்கிக் கொண்டிருந்தேன் ஒரு அறையில்.
So I was talking to him.
அப்படி நாங்கள் இருவரும் தங்கி இருக்கும் பொழுது நான் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன்.
And I asked him, is your wife a believer?
உன்னுடைய மனைவி ஒரு விசுவாசியா? என்று நான் கேட்டேன்.
Yes, he said, she says she's a believer, but she doesn't come to our church.
தன்னை விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறாள், ஆனால் அவள் சபைக்கு வருவதில்லை, எங்கள் சபைக்கு வருவதில்லை என்று சொன்னார்.
She goes to some Pentecostal church.
வேறொரு பெந்தேகோஸ்த சபைக்கு தான் அவள் மனைவி போகிறார்கள் என்று சொன்னார்.
I said, how is your fellowship at home?
வீட்டிலே அவங்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன்.
Oh, he said, we don't have any fellowship.
எங்களுக்கு ஐக்கியம் எல்லாம் இல்லை என்று சொன்னார்.
What does she do?
என்ன செய்கிறார் வீட்டிலே அவர்கள்?
She gets very angry with me.
என் மீது அதிகமாக கோபப்படுறாங்க.
What does she do?
என்ன செய்வாங்க?
She throws cups and plates and all at me.
என் மேல டம்ளர் பிளேட் எல்லாம் தூக்கி எறிவாங்க கோபம் தான்.
So I have to duck my head so that it doesn't hit me.
So சில தட்டெல்லாம் மேல வரும்போது நான் தலையை இப்படி இப்படி ஆட்டினா தான் என்னை தாண்டி போயிடும்.
Then I said, what happens after that?
அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று நான் கேட்டேன்.
So then after some time her anger cools down and she stops.
அதற்கு பிறகு கோபம் எல்லாம் அடங்கி தணிந்து அதை நிறுத்தி விடுகிறார்கள் மனைவி என்று சொன்னார்.
And then he said, I tell her.
அதற்கு பிறகு நான் மனைவியிடத்தில் சொல்வேன்.
I smile at her and I tell her, but you are still the queen in my heart.
நான் சிரித்து என்னுடைய மனைவியை பார்த்து சொல்வேன், ஆனாலும் நீதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ராணி என்று சொல்வேன் என்று சொன்னார்.
There you can see the light has overcome the darkness.
அங்கே பாருங்கள், ஒளியானது இருளை மேற்கொண்டு விட்டது.
I told him, brother, you really deserve to be an elder brother in the church.
நான் அவரை பார்த்து கண்டிப்பாகவே நீங்கள் இந்த சபையில் மூப்பராய் இருப்பதற்கு தகுதி பெற்றவர் என்று சொல்லிவிட்டேன்.
Definitely it is not good preaching.
நல்ல பிரசங்கம் அல்ல.
I don't know how he can preach. I'm not interested, but I know his life is overcoming the darkness.
அவர் எப்படி அவருடைய பிரசங்கலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுல எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இருளை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது.
He is fulfilling that word which says you are the light of the world.
நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்ங்கற அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருந்தார்.
His light is overpowering the darkness.
அவருடைய ஒளியானது இருளை மேற்கொள்ளுகிறது.
That is the life of Jesus.
அதான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்.
And we are supposed to live like that every day.
நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
And if you say, oh, that's how can I keep on doing that every day?
ஒவ்வொரு நாளும் எப்படி இப்படியே நான் செய்து கொண்டிருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா?
I mean, if she does that to me one or two days I can bear it.
ஒரு நாள் ரெண்டு நாள் பிளேட் டம்ளர் தூக்கி எறிஞ்சா நான் பொறுத்து கொள்ளலாம்.
But every day if she does it,
ஆனா ஒவ்வொரு நாளும் அப்படி எரிந்து கொண்டிருந்தால்,
how can I keep on telling her you're the queen in my heart?
நீதான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வீற்றிருக்கக்கூடிய ராணி என்று நான் எப்படி சொல்லிக் கொண்டே இருக்க முடியும்?
You can't do that if you're not connected to the power.
நீங்கள் அந்த சக்தியோடு கூட இணைப்பிலே பொருத்தப்படவில்லை என்று சொன்னால் உங்களால செய்ய முடியாது.
This bulb does not say, how can I burn for 1 hour, 2 hours?
ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நான் எப்படி எரிஞ்சுகிட்டே இருக்கிறதுன்னு அந்த பல்ப் சொல்லுகிறதா?
I tell the light you can burn for 24 hours if you are connected to the power.
அந்த பல்பை பார்த்து நான் சொல்கிறேன், நீ மின்சாரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் 24 மணி நேரமும் நீ வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கலாம்.
For days if you are connected to the power.
நீ மின்சாரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் எத்தனையோ நாட்களாக வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க முடியும்.
If we are connected to God through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருப்போமானால்,
we can keep on loving those who hate us for 100 years.
100 வருடங்கள் ஆனாலும் நம்மை வெறுக்கிறவர்களை நாம் நேசித்துக் கொண்டே இருக்க முடியும்.
If you pull out the plug, you cannot be, even one day will be difficult.
மின்சார சக்தியில் இணைக்கப்பட்ட இந்த பிளக்கை நீங்கள் பிடுங்கி விட்டால் ஒரு நாள் அப்படி வாழ்வதே கடினமான வாழ்க்கையாக
மாறும். That's why they could not do this in the Old Testament.
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லை.
In the Old Testament if they forgave for a little while.
பழைய ஏற்பாட்டிலே மன்னித்தால் கொஞ்சம் மன்னிப்பார்கள், அவ்வளவுதான்.
We read in the Old Testament about David forgiving Shimei.
சிமேயி என்கிற ஒரு நபரை தாவீது மன்னித்ததை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
You read that in 2 Samuel.
2 சாமுவேலில் அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
Shimei cursed him and David said, okay, I'm forgiving you.
சிமேயி தாவீதை தூஷித்தான், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று தாவீதை சொல்லிவிட்டான்.
But when David was dying,
ஆனால் தாவீது மரிக்கும் நேரம் வந்தபொழுது,
you read in 1 Kings chapter 2.
1 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள்.
David told Solomon his son.
தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்கிறான்,
you remember that Shimei who cursed me?
சாலமோனே, என்னை தூஷித்தானே சிமேயி என்ற ஒரு ஆள், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா?
You must kill him.
அவனை உற்றாத, அவனால தீத்து கட்டிரு.
See, David could not forgive that man.
தாவீதால் அந்த மனிதனை மன்னிக்க முடியவில்லை.
Many years ago he cursed him.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீதை சபித்தான்.
And he kept it in his mind.
மனதிலே வைத்துக் கொண்டே இருந்தான்.
David was a good man.
தாவீது நல்ல மனிதன்.
He was a man after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன்.
According to Old Testament standards.
பழைய ஏற்பாட்டின் தரத்தின்படி.
We must not forget that.
அதை நாம் மறந்து விடக்கூடாது.
See, there is a lot of difference between getting 100% in kindergarten and getting 100% in BSc.
LKG padikkumbodhu 100 mark vaanguvadharkum BSc pattapadippu padikkumbodhu 100 mark vaanguvadharkum vyathyasam undu.
There's a lot of difference.
Evlo vyathyasam undu.
We can say David was in the kindergarten.
David LKG padithukondirundhan endru solalam.
And forgiving other people and blessing them is much more than kindergarten subject.
Mattravali mannippadum mattravali aasirudippadum LKG paadathai vida adhigamana padippu.
That was a BSc subject.
Adhu BSc pattapadippu.
So David could not pass that.
Agave David ange adhai thervu seiy mudiyavillai.
According to his LKG standard he got 100%.
ஆனால் அவனுடைய எல்கேஜி தரத்தின்படி அவனுக்கு 100 மார்க் கிடைத்தது.
So that is why he is called a man after God's own heart.
ஆகவே தான் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று அழைக்கப்படுகிறான்.
If he lived today and behaved like that,
இப்பொழுது வாழ்ந்து கொண்டு அதுபோல நடந்திருப்பான் என்று சொன்னால்,
then we could not call him a man after God's own heart.
அப்படியானால் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று நாம் சொல்லி அழைக்க முடியாது.
Because BSc standard is higher.
BSc பட்டப்படிப்பினுடைய தரமானது உயர்ந்தது.
Now that Jesus has come, the standard is higher.
இப்பொழுது இயேசு வந்தபடினாலே தரமானது உயர்ந்திருக்கிறது.
I'm just trying to tell you that in the Old Testament they could not even do a simple thing like this. Forgive another person.
இன்னொரு மனிதனை மன்னிக்க கூடிய அந்த சிறு காரியத்தை கூட பழைய ஏற்பாட்டு மக்களால் செய்ய முடியவில்லை என்று நான் சொல்கிறேன்.
He could not forgive one person.
ஒரு நபரை கூட அவனால் மன்னிக்க முடியவில்லை.
And that fellow did not stab him or cheat him. He just threw some stones at him and cursed him. That's all.
அவன் இந்த தாவீதை குத்தவோ அல்லது இவனிடத்தில் திருடவோ இல்லை. ஒரு சில கற்களை தூக்கி எறிந்து சபித்தான் அவ்வளவுதான்.
That's all. He just said some words.
அவன் சொல்ல வார்த்தைகளை தான் சொன்னான்.
But that was in David's mind for so long.
ஆனால் எவ்வளவோ நீண்ட நாட்களாக தாவீதின் மனதிலே அது இருந்து கொண்டே இருந்தது.
This man called me some bad names 5 years ago.
5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு கெட்ட பெயரை சொல்லி என்னை கூப்பிட்டு விட்டான்.
And okay, I said, okay, I've forgiven you.
நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
But he kept it in his mind, kept it in his mind. And finally wanted Solomon to kill him for that.
தன்னுடைய மனதிலே வைத்து கடைசியாக சாலமோனை அவனை கொன்றுவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டான்.
And Solomon killed him.
சாலமோன் அவனை கொன்று விட்டான்.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
see why was David like that?
ஏன் தாவீது அப்படி இருந்தான்?
Because in the Old Testament they could not plug in to the power.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அந்த சக்தியோடு கூட தங்களை இணைக்க முடியவில்லை.
They had to live in their own strength.
சொந்த பலத்தினாலே தான் அவள் வாழ வேண்டியிருந்தது.
You know the reason why many of us are failing?
நம்மில் அநேகர் ஏன் தோற்று போகிறோம், வீழ்ச்சி அடைகிறோம் தெரியுமா?
Have you had this experience that you forgive somebody and after 5 years you say enough, I'm not going to forgive him anymore?
உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கா? ஒரு ஆளை மன்னிச்சிட்டே இருக்கோம் 5 வருஷம் ஆச்சு, இனிமேயும் இவரை மன்னிக்க முடியாது அப்படிங்கற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கீங்களா?
Have you had this experience in the home perhaps?
குடும்பத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா?
Where you bear with your wife or bear with your husband for year after some time you say enough, I can't bear with you anymore.
எத்தனையோ வருஷ கணக்காக கணவனோடு கூட அல்லது மனைவியோடு கூட பொறுத்து பார்த்து இனியும் பொறுக்க முடியாது என்று ஒரு நிலைமைக்கு வந்து விட்டீர்களா?
That is because you are trying to do it in your own strength.
அது ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த பலத்திலே செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள்.
You know what David once said in the Old Testament?
ஒருமுறை தாவீது பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னான் தெரியுமா?
By my God I have jumped over a wall.
என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன் என்று சொன்னான்.
How can you jump over a high 30 foot wall?
30 அடி சுவரை மதிலை எப்படி தாண்ட முடியும்?
He said by my God I can do it.
என் தேவனால் நான் தாண்டுவேன் என்று சொல்கிறான்.
Without God I can't even jump over a 5 foot wall.
தேவனுடைய உதவி இல்லாவிட்டால் 5 அடி சுவரை கூட தாண்ட முடியாது.
So with God's help I can keep on forgiving forever.
ஆகவே தேவனுடைய உதவியினாலே என்றென்றைக்கும் நான் மன்னித்துக் கொண்டே இருக்க முடியும்.
If you turn to Genesis chapter 1,
ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு திருப்பி வரலாம்.
I told you right from the beginning of the Bible the great conflict is between light and darkness.
ஆரம்பத்திலிருந்தே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் எப்பொழுதுமே ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்தது.
See Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம்
verse 3.
மூன்றாம்
First of all you read in verse 2 that there was darkness all over the earth.
முதலாவது பார்க்கிறோம்
verse 2
இரண்டாம் வசனத்திலே பூமி முழுதும் இருள் இருந்தது.
Now this is how the Bible begins.
வேதம் இப்படி தான் ஆரம்பிக்கிறது.
Earth covered with darkness.
பூமியானது இருளால் மூடப்பட்டிருந்தது.
What to do now? What shall we do?
நாம் என்ன செய்யலாம்?
God said let there be light.
வெளிச்சம் உண்டாக கிடது என்று ஆண்டவர்.
And the light came.
வெளிச்சம் வந்தது.
And it says here in verse 4 God separated the light from the darkness.
வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்கிறது.
So we can say into a world that is full of darkness Jesus came.
இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் இயேசு வந்தார் என்று நாம் சொல்லலாம்.
Just like verse 3 here.
இங்கே 3 வசனம் சொல்வது போல
Jesus came.
இயேசு வந்தார்.
And that light drove out the darkness.
அந்த வெளிச்சமானது இருளை துரத்தி விட்டது.
And then Jesus went up to heaven after 33 and a half years of driving out the darkness.
33 aandugal irulai viratti viratti vittu avar ippozhudhu parathuk eri sendru vittar.
Listen to this.
Gavanikkireengala?
33 and a half years he drove out the darkness in mostly in Nazareth.
33 aandugal avar irulai avar merkondar alladhu viratti vittar adhu eppadiyaga andha Nazareth engra andha siriya oorlai dhaan.
That's where he lived.
ஏனென்றால் அங்கேதான் அவர் வாழ்ந்தார்.
He didn't drive out the darkness in India and China and all those places.
இந்தியாவிலே சீனாவிலே உள்ள இருளை அவர் விரட்டவில்லை.
But in Nazareth where he lived.
ஆனால் அவர் வாழ்ந்த நாசரேத் ஊரிலே இருளை விரட்டினார்.
When he went to Galilee, he drove out the darkness there.
கலிலேயாவுக்கு போகும்போது அங்கே இருளை விரட்டினார்.
See, it says that in the Bible in Matthew.
மத்தேயு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Chapter 4,
4th அதிகாரம்.
Jesus went here, we read in Matthew chapter 4 in verse 12,
Matthai 4th adhigaram 12th vasanam,
verse 13, he left Nazareth and went and settled in Capernaum.
13th vasanam 4th adhigaram Matthaiyu Nazarethai vittu Zebulon Naphtali ennum naadugalin ellaiyil irukkum kadarkarikku arugana Capernaumile vandu vaasamaninar.
For 30 years he lived in Nazareth.
Avar 30 aandugalaga avar Nazarethile vaazhndhu vandhar.
Then he got baptized.
Avar gnanasthanam petra udane
and he went and rented a house in Capernaum.
அவர் கப்பர்னோமிலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்தார்.
So he lived there in Capernaum for the remaining 3.5 years.
மீதி 3.5 ஆண்டுகள் அவர் கப்பர்னோமிலே வாழ்ந்தார்.
He didn't live in Nazareth after that.
அதற்கு பிறகு அவர் நாசரேத் ஊரிலே வாழவில்லை.
And when he came to Capernaum,
கப்பர்னோமுக்கு வந்தபோது
what happened?
என்ன நடந்தது?
This light that was shining in Nazareth for 30 years
30 ஆண்டுகளாக நாசரேத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்த இந்த ஒளியானது
now started shining in Capernaum.
இப்பொழுது கப்பர்னோகுமிலே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது.
See, it says here, verse 15 and 16.
15 16 வசனங்கள்.
In the land to fulfill the prophecy, the land of Zebulun and Naphtali, Zebulun and Naphtali, the people who were sitting in darkness saw great light. Those who were sitting in the land in shadow of death, light dawned there.
செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயாவிற்கு சொன்னார். உரைக்கப்பட்டது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம்.
How did that happen?
எப்படி இது நடந்தது?
Because Jesus shifted his residence to Capernaum.
இயேசு தன்னுடைய வீட்டை இப்பொழுது நாசரேத்திலிருந்து கப்பர்னோகுமுக்கு மாற்றி விட்டார்.
And then after 33 and a half years he went up.
33 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மேலே போய் விட்டார்.
And for 40 days he was still here on earth.
உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் இருந்தார்.
Then he went up.
அதற்கு பிறகு பரத்துக்கு ஏறி சென்றார்.
And the whole earth was dark again.
மீண்டுமாய் முழு பூமியும் இருளாய் மாறிவிட்டது.
For another 10 days.
அடுத்த 10 நாட்கள்.
And then the Holy Spirit came into 120 people.
இப்பொழுது 120 பேர் மீதாக பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
And they were filled with the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்கள்.
Once again the light started burning in Jerusalem now.
மீண்டுமாக இப்பொழுது எருசலேமிலே ஒளியானது பிரகாசிக்க ஆரம்பித்தது.
Not in India or China anywhere else.
இந்தியாவிலேயோ சீனாவிலேயோ வேற எங்கும் அல்ல.
But in Jerusalem.
ஆனால் எருசலேமிலே.
In one place on the earth the light came.
இந்த பூமியிலே ஒரு இடத்திலே வெளிச்சம் வந்தது.
And Jesus said you are the light of the world.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கீர்கள் என்று இயேசு சொன்னார்.
Not just Jerusalem.
எருசலேமே மட்டுமல்ல.
He said it is to start in Jerusalem.
எருசலேமில் ஆரம்பிக்கும்.
Then it must go to Judea.
யூதேயாவிலே.
Then Samaria.
பிறகு சமாரியா.
And then to the ends of the earth.
பூமியின் கடைசி பரியந்தமும்.
So those disciples.
ஆகவே அந்த சீஷர்கள்
went to Judea.
யூதேயாவுக்கு போனார்கள்.
And Samaria and wherever they went it was like light.
சமாரியாவுக்கு போனார்கள். எங்கெல்லாம் அவர்கள் போனார்களோ அங்கே ஒளியாய் பிரகாசித்தார்கள்.
And then in around 25 years later or 20 years later
20 ஆண்டுகள் கழித்து
Thomas came to India.
தோமா இந்தியாவுக்கு வந்தார்.
And he brought the light to India.
இந்தியாவுக்கு ஒளியை கொண்டு வந்தார்.
And then through the years different people brought the light.
பல ஆண்டுகளாக பல மக்கள் இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள்.
And now it has come to 2006.
இப்பொழுது 2006 வருடங்கள் ஆகி விட்டது.
And now you and I have that responsibility.
இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது.
That like it says here in Matthew 4
மத்தேயு 4th அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
In verse 16
16th வசனம்
the people who were sitting in darkness saw great light.
15th வசனம் தமிழில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
That when you go and live in a street it must be like the light coming in that street.
நீங்கள் ஒரு தெருவிலே போய் வாழும் பொழுது அங்கே ஒளி வந்தது போல இருக்க வேண்டும்.
Can you think of a street where there's no street lighting at all and it's so dark everybody can't see the road?
ஒரு தெருவுக்கு போகிறீர்கள் அங்கே தெரு விளக்குகளே இல்லை. யாருமே ரோட்டை சரியாக பார்க்க முடியவில்லை. எல்லாம் இருளாக இருக்கிறது.
And then one day somebody comes and corporation comes and puts a halogen lamp there.
இப்பொழுது கார்ப்பரேஷன்ல வந்து அங்கே ஒரு பெரிய விளக்கை, மின்சார விளக்கை பொருத்துகிறார்கள், halogen விளக்கு.
Everybody on that street is thankful.
இப்ப தெருவில் இருக்கிற எல்லாரும்
லைட் ஹியர்.
பரவாயில்லையே, இப்பொழுது லைட் போட்டு விட்டார்கள் என்று சந்தோஷமா இருக்கிறார்கள்.
So when you go and rent a house in some street,
ஆகவே நீங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு ஒரு தெருவில் எடுக்கும் பொழுது,
that should be like a halogen lamp coming there.
அங்க ஒரு ஹலோஜன் மின் விளக்கு வருவது போல இருக்க வேண்டும்.
Or you go and build a house somewhere in a new locality.
அல்லது ஒரு புது இடத்திலே போய் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள்.
Good.
நல்லது.
It should be like a halogen lamp shining there now.
அங்க வளமையா பிரகாசிக்கக்கூடிய ஹலோஜன் விளக்கை போல நீங்கள் இருக்க வேண்டும்.
People should see, oho, the light has come here.
ஓ, லைட் வந்து விட்டதே இங்கே என்று சொல்ல வேண்டும்.
And then if you shift from that house to another house,
இப்போ அந்த வீட்டை மாற்றி வேற ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள்,
it's like they've taken away the lamp now.
இப்போது அங்கே இருக்கக்கூடிய விளக்கை கழட்டி விட்டாச்சு.
It's like the lamp moved from Nazareth to Capernaum.
அந்த விளக்கானது, மின் விளக்கானது நாசரேத்திலிருந்து கப்பர்நகுக்கு போனது.
It must be like that.
அது போல தான் இருக்க வேண்டும்.
When you come into a church,
ஒரு சபைக்குள்ளாய் நீங்கள் வரும்பொழுது,
you must be such a blessing to that church that they say, hey, the light is shining here after this brother came.
இந்த சகோதரர் வந்த பிறகு இந்த சபையிலே வெளிச்சம் அவ்வளவாய் பிரகாசிக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
Not with good preaching,
நல்ல பிரசங்கத்தின் மூலமாக அல்ல,
but with good works,
நல்ல வார்த்தைகள், நல்ல கிரியைகளின் மூலமாக.
Not everybody can preach,
எல்லாருமே பிரசங்கிக்க முடியாது.
Preaching is also a light,
பிரசங்கிப்பதும் ஒரு வெளிச்சம் தான்.
But not everybody has got that gift,
ஆனால் எல்லாருக்கும் அந்த வரம் இருப்பதில்லை.
But there are other types of good works,
ஆனால் மற்ற விதங்களிலே இருக்கக்கூடிய நற்கிரியைகள் உண்டு.
Lord, I want to be like a light.
ஆண்டவரே, நான் ஒளியை போல இருக்க விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
When I shift my residence from this street to this street,
இந்த தெருவிலிருந்து இந்த தெருவுக்கு என்னை வீட்டை மாற்றும் பொழுது,
it must be like the halogen lamp being shifted from here to here.
அங்கே இருக்கக்கூடிய மின் விளக்கை கலற்றி இங்கே பொருத்தினது போல இருக்க வேண்டும்.
And when you bring me into a church, even if that church is full of darkness, it must be like a halogen lamp coming into that
என்ன ஒரு சபைக்கு நீர் கொண்டு போனாலும் இருளாய் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பது போல இருக்க வேண்டும்.
How to do this?
இது எப்படி செய்வது?
You couldn't do this in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் அவர் செய்ய முடியவில்லை.
But see what Jesus has opened, this new way for us.
இயேசு நமக்கு ஒரு புது வழியை திறந்திருக்கிறார்.
The whole secret is Jesus was filled with the Holy Spirit.
முழு ரகசியமும் இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தார்.
So the love of God filled his heart.
தேவனுடைய அன்பு அவருடைய உள்ளத்தை நிரப்பியது.
You know what is the mark of being filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவதனுடைய அர்த்தம், அடையாளம் என்ன?
If you go to the average Pentecostal man, he will turn you to Acts chapter 2 verse 4.
நீங்கள் சாதாரண பெந்தேகோஸ்தே மனிதனிடத்திலே போய் அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம் கேட்டால், அப்போஸ்தலர் நடபடியில் 2:4 காண்பிப்பார்.
This is, see what it says, they were filled with the Holy Spirit, they spoke in tongues.
இங்கே பாருங்கள், ஆவியானவர் தங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்கள் என்று பார்க்கிறோம்.
But I say Acts of the Apostles is not a doctrine book, it's a history book.
அப்போஸ்தல நடபடிகள் என்பது ஒரு போதனை உள்ள, உபதேசத்துக்கான புத்தகம் அல்ல, அது ஒரு சரித்திர புத்தகம்.
It tells us many things, but it doesn't tell us you must do this.
பல காரியங்களை சொல்லுகிறது, ஆனால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதில்லை.
Because it says they all sold their property.
அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை விற்றார்கள் என்று சொல்லியிருக்கிறது.
I have never seen Pentecostals do that.
பெந்தேகோஸ்தர்கள் அதை செய்வதை நான் பார்த்ததில்லை.
So Acts of the Apostles is a history book.
ஆகவே அப்போஸ்தல நடபடிகள் என்பது ஒரு சரித்திர புத்தகம்.
So if you ask me,
என்னை நீங்கள் கேட்டால்,
what is the mark of being filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால்,
I'll say I don't go to the Acts of the Apostles.
நான் அப்போஸ்தல நடபடிகளுக்கு போகிறதில்லை.
I go to the teaching section of scripture.
வேதத்தினுடைய போதிக்கக்கூடிய பகுதிக்கு நான் செல்கிறேன்.
The teaching of Jesus.
இயேசுனுடைய போதனை.
Or
அல்லது
டீச்சிங் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ்.
அப்போஸ்தலருடைய போதனைகள்.
சோ ஹியர் இஸ் தி டீச்சிங் ஆஃப் ஜீசஸ்.
ஆகவே இயேசுனுடைய போதனை இங்கே இருக்கிறது.
ஆக்ட்ஸ் 1:8.
அப்போஸ்தலர் 1:8.
திஸ் இஸ் நாட் ஹிஸ்டரி.
இது சரித்திரம் அல்ல.
தீஸ் ஆர் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ்.
இது இயேசுனுடைய வார்த்தைகள்.
சோ தட் இஸ் டீச்சிங்.
அதுதான் அந்த போதனை.
யூ ஷல் ரிசீவ் பவர்.
பரிசுத்த ஆவியிலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பலனை பெறுவீர்கள்.
ஐ சே தட் இஸ் தி ப்ரூஃப் of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதனுடைய அடையாளம் இதுதான் என்று நான் சொல்கிறேன்.
Power.
பலன்.
Like this electric power.
இந்த மின்சார சக்தியைப் போல.
You will receive power.
நீங்கள் பலனை பெற்றுக் கொள்வீர்கள்.
What did Jesus receive when he was filled with the Holy Spirit?
இயேசு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவர் என்ன பெற்றுக்கொண்டார்?
Acts 10 verse 38.
அப்போஸ்தலர் 10:38.
Acts 10:38.
அப்போஸ்தலர் 10:38.
Again, it is apostle preaching.
இதும் அப்போஸ்தலர் பிரசங்கிக்கிறார்கள்.
God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
Jesus never spoke in tongues.
இயேசு அந்நிய பாஷை பேசினதே இல்லை.
But he had power.
ஆனால் அவருக்கு பலம் இருந்தது.
I used to think, why did Jesus never speak in tongues?
ஏன் இயேசு அந்நிய பாஷையே பேசினதில்லை என்று நான் எண்ணி பார்த்திருக்கிறேன்.
I think I got the answer for that.
அதற்கு எனக்கு பதிலும் கிடைத்திருக்கிறது என்று எண்ணுகிறேன்.
His fellowship with the Father was so perfect.
அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியமானது அவ்வளவு பூரணமாக இருந்தது.
With no sin.
பாவம் இல்லை.
No crooked mind.
எந்த ஒரு குறுக்கான புத்தியும் இல்லை.
Sinless mind.
பாவம் இல்லாத ஒரு மனது.
That he did not need the gift of tongues.
ஆகவே அவருக்கு பரிசுத்த அந்நிய பாஷையினுடைய வரம் தேவையில்லாத.
But my fellowship with the Father is not perfect.
ஆனால் எனக்கும் பிதாவுக்கும் உள்ள அந்த ஐக்கியமானது அவ்வளவு பூரணமாக இல்லை.
I've got a crooked mind.
எனக்கு ஒரு பொல்லாங்கான மனது இருக்கிறது.
Because of sin.
பாவத்தினாலே.
My life has been polluted by sin.
பாவத்தினாலே என்னுடைய வாழ்க்கையானது அசுசியப்பட்டிருக்கிறது.
The gift of tongues is a help for me which Jesus did not need.
இயேசுக்கு அது தேவையில்லை. ஆனால் எனக்கு அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய வரமானது தேவைப்படுகிறது.
When the Holy Spirit came on Jesus.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வந்தபொழுது.
He did not speak in tongues. He got power.
அவர் அந்நிய பாஷை பேசவில்லை. அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டார்.
And he told his disciples.
சீஷர்களுக்கு சொன்னார்.
When the Holy Spirit's come upon you, you will also receive power.
பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்களும் பலன் அடைவீர்கள்.
Then we ask the question.
அப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கலாம்.
What sort of power?
அது எந்த விதமான வல்லமை?
Is it balance? Electric power?
மின்சார வல்லமையா?
Or hydraulic water power?
அல்லது தண்ணீர் மூலமாய் தேக்கி வைத்த தண்ணீர் இருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ராலிக் வல்லமையா?
So many different types of power in the world.
இந்த உலகத்திலே பலவிதமான சக்திகள் இருக்கிறது.
Money power, political power.
பண சக்தி, அரசியல் செல்வாக்கு.
No no no, none of these powers.
இந்த வல்லமைகள் எல்லாம் அல்ல.
Soul power.
ஆத்மீக வல்லமையா?
No 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 no.
இல்லை 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 இல்லை.
Here it is.
இங்கே பார்க்கிறோம்.
Romans 5 verse 5.
ரோமர் 5 அதிகாரம் 5 வசனம்.
When the Holy Spirit fills our hearts.
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும் பொழுது.
Romans 5 5 says.
ரோமர் 5:5 சொல்கிறது.
God's love fills my heart.
தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறது.
So it is the power to love people. That fills my heart when I'm filled with the Holy Spirit.
ஆகவே நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது ஜனங்களை நேசிக்கத்தக்கதன அன்பினாலே நிரப்பப்படுகிறேன்.
That's how Jesus was filled.
இப்படி தான் இயேசு நிரப்பப்பட்டார்.
When Jesus was filled with the Holy Spirit, he had power to love people who did not love him.
தன்னை நேசிக்காத மக்களை நேசிக்கும்படியான அந்த அன்பை அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாய் பெற்றார்.
How do I know I'm filled with the Holy Spirit?
நான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கானா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
I'll tell you what happened to me.
எனக்கு என்ன நடந்தது என்று சொல்கிறேன்.
I could love people who don't love me.
என்னை நேசிக்க முடியா என்னை நேசிக்காத மக்களை நான் நேசிக்க முடிந்தது.
I could love people who spoke evil about me.
என்னை குறித்து தீமையாய் பேசினவர்களை நேசிக்க முடிந்தது.
I could love people who called me a false prophet.
என்னை கள்ள தீர்க்கதரிசி என்று சொன்ன மக்களை நேசிக்க முடிகிறது.
I could speak good of those who spoke evil of me.
என்னை குறித்து தீமையாய் பேசினவர்களை பற்றி நன்மையான காரியங்களை பேச முடிகிறது.
I could not do that without the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாவிட்டால் அப்படி என்னால் செய்ய முடியாது.
When you are not filled with the Holy Spirit,
நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாமல் இருக்கும் பொழுது,
even if you sit in Christian fellowship,
கிறிஸ்தவ ஐக்கியத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும்,
you will gossip and speak evil about others all the time.
நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி புறங்குறி கொண்டே இருப்பீர்கள்.
You know your tongue is either controlled by the devil or the Holy Spirit.
உங்களுடைய நாவானது ஒன்று பிசாசினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது பரிசுத்த ஆவியானவர்களை கட்டுப்படுத்தப்படுகிறது.
From your tongue can come light or darkness.
உங்களுடைய நாவிலிருந்து இருளோ ஒளியோ வர முடியும்.
We need to be filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
That is how this life of Jesus can come forth through us.
இப்படி தான் இயேசுவினுடைய ஜீவன் நம்மூலமாய் வெளிப்பட முடியும்.
So now you have understood what it means to be filled with the Holy Spirit.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருப்பது என்றால் என்ன என்பதை இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்கள்.
The same power that Jesus got, you and I can have.
இயேசுக்கு கிடைத்த அதே வல்லமை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்.
David could not have that.
தாவீதுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
When Samuel poured the oil on David's head,
சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை அவருடைய தலையில ஊற்றின பொழுது,
it could not go inside his heart.
அவருடைய உள்ளத்துக்குள்ளாக அது போக முடியவில்லை.
It was only on the outside the Holy Spirit anointed him.
பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பிரகாரமாக மட்டுமே அவனை அபிஷேகித்தார்.
That's all.
அவ்வளவுதான்.
He could kill a lion.
அவன் சிங்கத்தை கொல்ல முடிந்தது.
He could kill Goliath.
கோலியாத்தை கொன்று வீழ்த்தினான்.
He could write scripture.
வேத வாக்கியங்களை எழுதினான்.
With this outward anointing.
வெளிப்பிரகாரமாக வந்த அபிஷேகத்தின் மூலமாய்,
What a lot of good things he could do.
அவன் என்ன நல்ல காரியங்களை செய்ய முடிந்தது.
He could even write scripture.
வேத வாக்கியங்களை கூட அவனால் எழுத முடிந்தது.
But
ஆனால்
he could not forgive somebody who cursed him.
தன்னை சபித்த ஒரு மனிதனை மன்னிக்க முடியவில்லை.
Isn't that wonderful now what the Holy Spirit has given us?
இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அற்புதமாக இல்லையா?
Not this outward strength to kill a lion or to kill Goliath.
கோலியாத்தையோ சிங்கத்தையோ கொல்லக்கூடியதான வெளிப்பிரகாரமான வல்லமை அல்ல.
But I can love somebody who curses me.
ஆனால் என்னை சபிக்கிற ஒரு மனிதனை நான் நேசிக்க முடியும்.
If some Shimei today curses me, calls me the devil, throws me stones at me.
இன்றைக்கு சிமே என்ற ஒரு மனிதன் என்னை கல்லிலிருந்து என்னை கெட்ட பெயரில் சொல்லி கூப்பிட்டால்,
crucifies me.
அல்லது என்னை சிலுவையில் அறைந்தால்,
I can say, Father, forgive him. He doesn't know what he's doing.
பிதாவே இவருக்கு மன்னியும், இவன் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறான் என்று சொல்ல முடியும்.
Because now I can have the power of the Holy Spirit inside, which David could not have.
தாவீதுக்கு இல்லாத அந்த உள்ளே இல்லாத அந்த பரிசுத்தாவியின் வல்லமை இப்பொழுது நான் எனக்குள்ளாக கொண்டிருக்க முடியும்.
He was a man after God's own heart at the LKG level.
அவன் LKG தரத்திலே தேவனை இருதயத்தேற்ற ஒரு மனிதனாக இருந்தான்.
I can be a man after God's own heart at the BSc level.
நான் BSc பட்டப்படிப்பு தரத்திலே தேவனுக்கு தேவனை இருதயத்தேற்ற மனிதனாக இருக்க முடியும்.
You know that getting 100% in BSc is better than getting 100% in LKG.
LKG ile 100 mark vaanguvadai kaattalum BSc patta padippile 100 mark vaanguvathu nalladhu endru ungalukku theriyum.
Yeah, I know David was a man after God's own heart.
David devudey irudhiyil ketra manidhan endru enakku theriyum.
I know it says Job was a perfect man.
Yobu uttaman endru ezhudapattirukkirathu endru enakku theriyum.
That's like saying Job got 100%.
யோபுக்கும் 100 மார்க் வாங்கினான் என்று சொல்வதை போல.
Where did he get 100%?
அவன் எங்கே அந்த 100 மார்க்கை வாங்கினான்?
LKG.
LKG லே.
Now,
இப்பொழுது
we are in college.
இப்பொழுது நாம் கல்லூரியிலே இருக்கிறோம்.
And in college if I get 100%, that is better than Job being a perfect man.
கல்லூரியிலே 100 மார்க் கிடைக்கும் என்று சொன்னால் யோபு பூர்ணமாக இருந்தானே, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியம் அது.
That's what you need to understand.
இதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
By the power of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே
I can rise higher than Job and David and Elijah.
யோபுவை காட்டிலும் எலியாவை காட்டிலும் நான் மேலே எழும்ப முடியும்.
And even John the Baptist.
யோவான் ஸ்நானனை காட்டிலும் நான் மேலே போக முடியும்.
Jesus said was the greatest man, the greatest prophet ever born.
பூமியிலே பிறந்த பெரிய தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் என்று இயேசு சொன்னார்.
Does that challenge you?
அது உங்களை சவால் இடுகிறதா?
Let me show you that verse in closing.
நான் முடிக்கும் பொழுது அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பித்து
முடிக்கிறேன். Matthew chapter 11.
மத்தேயு 11 ஆம் அதிகாரம்.
Matthew chapter 11.
மத்தேயு 11 ஆம் அதிகாரம்.
It says here in verse 11, Jesus words.
இயேசுவின் வார்த்தைகள் 11 ஆம் வசனத்திலே.
You see, this is a greater certificate than even what God gave about Job.
யோபுக்கு கொடுத்த ஒரு நற்சாட்சியை காட்டிலும் மிகுந்த சிறந்த ஒரு நற்சாட்சியை இங்கே வாசிக்கிறோம்.
Job was the most perfect man in his time.
யோபு தன்னுடைய நாட்களிலே வாழ்ந்த மனிதனிலே உத்தமனாக இருந்தான்.
Abraham was a friend of God in his time.
ஆபிரகாம் தான் வாழ்ந்த காலத்திலே தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான்.
Moses, nobody knew God like Moses who spoke to God face to face.
முகமுகமாய் தேவனோடு கூட பேசின மோசேயை போல யாருமே தேவனை அறிந்ததில்லை அவனுடைய காலங்களிலே.
But greater than all of them,
எல்லாரை காட்டிலும் பெரியவர் பெரியவன்
was John the Baptist.
And then யோவான் ஸ்நானகன்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
Matthew 11:11.
மத்தேயு 11:11.
Of all the people born of women till today, John the Baptist is the greatest.
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை.
Greater than Moses.
மோசேயை காட்டிலும் பெரியவன்.
Greater than Enoch.
ஏனோக்கை காட்டிலும்.
Greater than Abraham.
ஆபிரகாமை காட்டிலும்.
Greater than David.
தாவீதை காட்டிலும்.
Greater than Elijah.
எலியாவை காட்டிலும்.
But now he said.
ஆனால் இப்பொழுது
these brothers and sisters
இந்த சகோதர சகோதரிகள்
in Tamilnadu
தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்
who are in the kingdom of heaven
தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள்
they can be greater than John the Baptist
அவர்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாய் இருக்க முடியும்
not only the great preacher
பெரிய பிரசங்கியார் என்று மட்டுமல்ல
he says here the least one in the kingdom
பரலோக ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன்
are you 6 years old and born again
உங்களுக்கு 6 வயசு தான் ஆகுதா மனம் திரும்பி இருக்கீங்களா
6 years old and born again
6 வயது நிரம்பிய பையன்மார்கள் மனம் மறுபடியும் பிறந்தவர்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் you can be greater than John the Baptist
நீங்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாய் இருக்க முடியும்
because you can have this light come inside you which John the Baptist could not
யோவான் ஸ்நானனுக்கு இல்லாத அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளாயே அது காணப்பட முடியும்
all the people in the old testament only had the holy spirit outside
பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லா மக்களுடைய பரிசுத்த மக்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வெளிப்பிரகாரமாக தான் இருந்தார்
it was like a shirt
ஒரு சட்டையை போல
this is the best description a shirt of old testament power of the holy spirit
பழைய ஏற்பாட்டிலே கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவரை விளக்குவதற்கு சிறந்த ஒரு படம் இந்த சட்டை
you know that my shirt cannot change my nature
என்னுடைய சட்டையானது என்னுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா
the holy spirit came on david samson like a shirt.
பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மீது வந்தார், சிம்சோனின் மீது வந்தார், அது ஒரு சட்டையை போல.
Gave them power.
பலனை கொடுத்தார்.
What sort of power?
என்ன விதமான பலம்?
Kill lions etc.
சிங்கத்தை கொல்வது போல வல்லமை.
But Jesus never killed any lion or Goliath or anything.
ஆனால் இயேசு ஒரு சிங்கத்தையோ அல்லது கோலியாத்தையோ கொல்லவில்லை.
But he killed someone greater.
ஆனால் அதைக் காட்டிலும் பெரிய ஒருத்தனை கொன்றார்.
He overcame Satan.
பிசாசை மேற்கொண்டார்.
And that is the power he gives us.
அந்த வல்லமை தான் அவர் நமக்கு கொடுக்கிறார்.
That all the hatred and evil in the world we can overcome by the power.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீங்கு, பொல்லாப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும்.
So we must see our calling.
ஆகவே நம்முடைய அழைப்பை நாம் பார்க்க வேண்டும்.
What does it mean to be a son of light?
ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பதினுடைய அர்த்தம் என்ன?
I don't want to be a great preacher first.
முதலாவது நான் பெரிய பிரசங்கியாக இருக்க விரும்பவில்லை.
I want to love people who hate me.
எனக்கு என்னை வெறுக்கிறவர்களை நான் நேசிக்க வேண்டும்.
I never want to speak evil about other people.
மற்றவர்களை குறித்து நான் தீமையாய் பேசக்கூடாது.
Because that is darkness.
என்றால் அது இருள்.
And the light of God drives out that darkness from my life.
என்னுடைய ஒளியானது அந்த இருளை என் வாழ்க்கை விட்டு அகற்றுகிறது.
So brothers and sisters.
ஆகவே சகோதர சகோதரிகளே.
Listen to the words of Jesus.
இயேசுவின் வார்த்தைகளை செவி கொடுங்கள்.
Let your light shine wherever you go.
நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க கடவது.
Let them see your good works.
அவர் உங்கள் நற்கிரிகளை காணட்டும்.
Let them see how you can overcome.
நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீர்கள் என்பதை பார்க்கட்டும்.
We face many problems in the world.
உலகத்தில் நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம்.
And as long as we live, we will face problems.
நாம் உலகத்தில் வாழும் வரையும் பிரச்சனைகளை சந்திக்க தான் போகிறோம்.
And because of problems we can have so many difficulties.
அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பதனாலே பல கஷ்டங்கள் நமக்கு நேரிடலாம்.
For example,
உதாரணமாக
this morning,
இந்த நாள் காலையிலே,
we wanted to come here to the meeting on time.
சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் பிரயாசம் எடுத்தோம்.
First the train is late.
முதலாவது ட்ரெயின் தாமதமாக வந்தது.
Yeah, that can be a problem.
அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம்.
And then when we get into the car and come, the level crossing is closed for 15 minutes.
பிற கார்லே வேகமாய் வந்து கொண்டிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய லெவல் கிராசிங், ரயில்வே லைன்ல இருக்கக்கூடிய லெவல் கிராசிங் அது 15 நிமிஷம் மூடப்பட்டிருந்தது.
And then the traffic is so heavy in Madurai, it takes 1 hour to get out of the city.
அதுக்கு பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய டிராபிக் பார்த்தால் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு மணி நேரம் ஆகிறது.
All these are problems.
இதெல்லாம் பிரச்சனைகள் தான்.
When does it become darkness?
எப்பொழுது அந்த பிரச்சனைகள் இருளாய் மாறுகிறது?
It becomes darkness if I start complaining about it.
நான் அதை குறித்து குறை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது இருளாய் மாறுகிறது.
Oh, this train doesn't come on time.
என்ன இந்த ட்ரெயின் நேரத்துக்கு வர மாட்டேங்குது.
How long these fellows are taking to open the level crossing?
ரயில்வே கட்ட திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது மக்களுக்கு?
Then it becomes darkness.
அப்படியானால் அது இருளாய் மாறுகிறது.
But the problems are not darkness.
பிரச்சனைகள் என்பது இருள் அல்ல.
It becomes darkness when the devil gets inside my heart.
அந்த பிரச்சனைகள் எப்பொழுது இருளாக மாறுகிறது என்றால் பிசாசு எனக்குள்ளாக வரும் பொழுது.
But if I say okay,
சரி பரவாயில்லை என்று சொன்னால்,
I'm going to be a conqueror.
நான் ஜெயாளியாய் மாறுவேன்.
I'm going to praise the Lord.
நான் தேவனுக்கு துதி செலுத்துவேன்.
I don't know, we do our best but something good may come out of all this.
நாம் நல்ல முயற்சி எடுக்கிறோம் நல்ல வகையில் செய்வதற்கு, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மூலமாக ஏதோ நல்லது ஒன்று நடைபெறலாம்.
And I thought about it.
நான் அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன்.
He said, those poor brothers and sisters in Tuticorin are waiting and waiting and waiting.
தூத்துக்குடியிலே பாவம் சகோதர சகோதரிகள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள், காத்துக்கொண்டே இருக்கிறார் காலையிலிருந்து.
And the Lord said, don't worry, they'll pray.
கவலைப்படாதே, அவர்கள் உனக்கு அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
They normally don't pray for 1 hour before a conference, but this conference they'll pray for 1 hour.
எந்த கான்பரன்ஸுக்கு முன்பாக ஒரு மணி நேரம் ஜெபிப்பதில்லை, ஆனால் இந்த கான்பரன்ஸுக்கு ஒரு மணி நேரம் அவர்கள் ஜெபத்தில் செலவிடுவார்கள் என்று சொன்னார்.
I say, Lord, you are a master at driving out the devil.
ஆண்டவரே, நீர் பிசாசை விரட்டுகிற ஒரு நல்ல எஜமான் என்று
சொன்னேன். I am a conqueror.
நான் ஒரு ஜெயாளி.
And you are a conqueror.
நீங்களும் ஜெயாளி.
Don't ever complain.
ஒரு காலம் குறை சொல்ல வேண்டாம்.
Let there be 1,000 problems around you.
என்னை சுற்றிலும் 1,000 பிரச்சனைகள் இருக்கட்டும்.
Say, God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
Jesus Christ has defeated Satan.
இயேசு மரணத்தினாலே பிசாசை ஜெயித்தார்.
And he will make evil turn into good.
அவர் தீமையை நன்மையாக மாற்றி விடுவார்.
That is how light overcomes dark.
இப்படித்தான் ஒளியானது இருளை மேற்கொள்ளுகிறது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads.
நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் எல்லாம் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
Do you believe that God's light can overcome the darkness through you?
தேவனுடைய ஒளியானது உன் மூலமாய் இருளை மேற்கொள்ள முடியும் என்பதை நீ நம்புகிறாயா?
You say, Lord, yes, I believe.
ஆமாண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
From this day onwards,
இந்த நாளிலிருந்து ஆண்டவரே,
there may be problems around me, but the darkness will not come into my heart anymore.
என்னை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளாக ஒரு காலம் இருள் வராது.
I will not complain.
நான் குறை சொல்ல மாட்டேன்.
I will not grumble.
நான் முறுமுறுக்க மாட்டேன்.
I will be an overcomer.
நான் ஒரு ஜெயாளியாய் மாறுவேன்.
You say that to the Lord.
ஆண்டவரே சொல்லுங்கள்.
Satan will not be able to overcome me.
சாத்தான் ஒரு காலம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள்.
We thank you Lord, it will be so.
ஆண்டவரே உமக்கு நன்றி, அது அப்படியே ஆகும் என்று சொல்லுங்கள். இயேசு நாமத்தில் கிறிஸ்து ஆமென்.